ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 11-12 படிச்சுட்டு நான் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கிறேன். 2வது அதிகாரம் வசனம் 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இந்த பேதுரு நிருபத்தில் இந்த நம்ம கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு எக்ஸலண்ட் லைஃப், ஒரு சிறந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுன்றத நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரார். அதில் ஆரம்பிக்கும் போது முதல் படியாக அவர் என்ன சொன்னது, மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலகணும். அப்படி அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மாம்ச இச்சைகளை விட்டு நம்ம விலகி அதுக்கு மேலே நிற்கும் போது தான் நம்ம இப்படி வாழ முடியும் பாருங்களேன். அதனால சில நேரங்களில் நம்ம மாம்ச இச்சைகள் நம்மளை கவரத்தான் செய்யுது, ஆனால் அதை மேற்கொண்டு நம்ம எக்ஸலண்ட் லைஃப் வாழ ஆரம்பிக்கணும். அதற்காகத்தான் ஆரம்பத்தில் அதை சொல்றார், எக்ஸலண்ட் லைஃப். முதல்ல என்ன சொன்னாரு, நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும், அதுக்கப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்தில் எப்படி வாழணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்கணும், அதுதான் பார்த்துட்டு வரோம். குடும்பத்தில் மனைவிகளுக்கு முடிச்சிட்ட பிறகு மனைவிகளை பற்றி ஒரு 4 வாரமாக நம்ம பார்த்தோம். அவங்களுடைய கடமையை முடிச்ச பிறகு இப்போ புருஷர்களுக்கு அவர் சொல்ல வர்றார். இந்த கட்டளை வந்து மனைவிகளும் புருஷர்களுக்கும் எழுதப்பட்டது. இது வெறும் மனைவி புருஷனுக்கு இல்லை, கிறிஸ்தவ மனைவி புருஷர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடமையாக பார்க்குறோம். இதை நீங்கள் கேட்கும் போது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். ஒரு புருஷனாக மனைவியாக நம்ம இதை கேட்க வரும்போது, மனைவியாக நம்ம 4 வாரம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, எப்படி இருக்கணும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து உங்கள் அலங்கரிப்பு வெளியலங்காரமாக இல்லாமல் உள்ளான அலங்கரிப்பில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்கன்றதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ புருஷர்களை பற்றி பார்க்க போகிறோம். இது கேட்கும்போது நீங்கள் எந்த மனநிலைமையில் கேட்குறீங்க? ஒரு ஆர்வத்தோடு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு கேட்க பார்க்குறீங்களா, கேட்க வரீங்களா, இல்லை ஒரு பயத்தோடு, இந்த வாரம் என்ன கொட்ட போறாரோ, இந்த வாரத்தை என்ன சொல்ல போறாரோ, எப்படி நம்மளை அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்த போறாரோ அப்படின்ற ஒரு மனநிலைமையில நீங்க கேக்குறீங்களா? என்ன அவமானம் செய்ய போறாரோ, எப்படி குத்த போறாரோ அப்படின்ற ஒரு மனநிலைமை. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம 2 காரியம் செய்யலாம் பாருங்களேன். ஒன்னு, வசனத்தின் ஒளியை நம்ம விளக்கும் போது, வசனத்தை எடுத்து பிரகாசிக்க வைக்கும் போது, அந்த ஒளியை நம்ம ஊடுருவி நம்மளை யாருன்னு காமிக்கும் போது அதுல இருந்து ஓடி போய் நம்ம ஒளிஞ்சுக்க பார்க்கலாம் இல்லைங்களா. அந்த ஒளிக்கிட்டே அவிசுவாசிங்க அப்படித்தான் செய்வாங்க. அதை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு பயம், ஏன்னா தங்களை யாருன்னு காமிச்சிடும் இல்லைங்களா, அவங்க ஒளிஞ்சிக்க பார்ப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் முதல் வாரம் நான் எடுத்தேன் இல்லைங்களா மனைவிகளுக்கு பத்தி, அதுதான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்மன் கேட்கறத நிக்க வச்சுட்டாங்க. பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அந்த ஒரு சர்மனோடு நிற்க வச்சுட்டாங்க கேட்கறத. அப்படி ஒளிஞ்சிக்கலாம். இன்னொன்று என்ன செய்யலாம், இப்படி நம்ம கேட்கறதுனால நம்ம எவ்வளோ இதாக இருக்கிறோமே, அப்படி இருக்கிறோமேனு அவமானப்பட்டு வருத்தப்பட்டு ஐயோ எவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, கூனி குறுகி குற்ற உணர்வோடு முகத்தை போய் எங்கேயாவது மண்ணில் மறைச்சிக்கலாமான்ற மாதிரி அவமானப்படலாம். நம்ம இது ரெண்டும் நம்ம செய்யலாம். உங்களுக்கு ஒரு உற்சாகமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களாக நம்ம அது ரெண்டுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுமே செய்ய வேண்டிய. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் கடவுள் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கும் போது, கடவுள் ஒரு கடமையை நமக்கு எடுத்து காட்டும் போது, ஒரு புருஷனாக மனைவியாக கடமை எடுத்து காட்டும் போது நம்ம குற்ற உணர்வு அடைய வேண்டியதில்லை. மாறாக நம்ம என்ன செய்ய பார்க்கணும், என்ன செய்ய நினைக்கிறாரு அவருடைய கடமையிலேருந்து நம்மளுடைய நிலைமையை காமிச்சு அவருடைய கிருபையின் மகிமையை நம்மளுக்கு காட்டுறார். கிறிஸ்துவுடைய அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு நமக்கு காமிச்சு, நீ இங்க இருக்கிற இதுதான் உனக்கு வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டு, கிறிஸ்துவுடைய பலத்தினால நான் உன்னை அங்க கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் நமக்கு காட்டுறார். பாருங்களேன், நம்ம மோசம்தான். இந்த கட்டளைகள் வந்து நம்முடைய சொந்த முயற்சினாலேயோ சொந்த பலத்தினாலேயோ நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிடுவேன்ற பரிதாபமான பாவ சுயத்தை வச்சுட்டு இதெல்லாம் அடைய முடியாது. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை இந்த அளவுக்கு மாற்ற முடியும். ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை வளர்த்து மறுரூபமாக்கி அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக முடியும். நம்மளால முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். பாருங்களேன், அதனால ஆண்டவருடைய வசனம் வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படித்தான் ஒரு ஸ்திரீ இருக்கணும், இப்படித்தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு காட்டும் போது அந்த ஐட்டை பார்த்து நம்ம, ஆஹா தேவனே என்ன மறுரூபம் படுத்தி அந்த நிலைமைக்கு என்ன நீ கொண்டு போக போறீரா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படி என்ன மாறுறதுக்கு கிருபை கூட ஆண்டவரே, அதாங்க ஒரு விசுவாசம் செய்யணும். இப்போ ஒளிஞ்சுக்கிறது ஆதாம் மாதிரி கரெக்டா அப்படி செய்யக்கூடாது, இல்ல கூணி குறுகி ஐயோ நான் மோசம் ஐயோ நான்லாம் எப்படி மாற முடியும் அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவருடைய கிருபை நம்மளை மாற்ற முடியுங்க. அதனாலதான் தேவன் ஒரு கட்டளைய ஒரு கடமையை நமக்கு உணர்த்தும் போது நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம்னு நம்மளை காட்டுறது மாத்திரம் இல்ல, நம்முடைய கடமையை நம்ம உணர்த்தும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு எதிர்பார்ப்பு விசுவாசத்தோடு நம்ம அதை அணுக பார்க்கணும். ஏன் அந்த நிலைமையை நம்ம காட்டுறாருன்னா அந்த நிலைமையில போறதுக்கு தேவையான கிருபையை அவரே கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஒரு கட்டளை புதிய ஏற்பாடுல தான் ஒரு ஒரு கட்டளைக்குள்ளேயும் அந்த நிலையை நம்ம அடையக்கூடிய கிருபை அதுல சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் நம்ம சோர்ந்து போக வேண்டியது இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்துட்டு. ஒரு உதாரணம் பார்த்து விளக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஒரு அப்பா என்ன செய்யறாரு, ஒரு பையனுக்கு ஒரு குச்சி இப்படி வச்சுட்டு, எப்பா இந்த குச்சியை நீ ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த ஹைட்டுக்கு வைக்கிறார். அவன் உடனே தூரத்துலேருந்து ஓடி வந்து ஒரே ஜம்ப், நான் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறார், ஸ்டாண்டர்டு மேலே ஏற்றுறார். அவன் ஓடி வந்து கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணிடுறான், ரொம்ப மூச்சு பிடிச்சி ஜம்ப் பண்ணிடுறான். அவர் என்ன பண்றாரு, இன்னும் மேலே உயர்த்துறாரு. அதை பார்த்துட்டு, இதெல்லாம் நடக்கிற வேலையாப்பா, இதெல்லாம் நடக்க முடியாது, இதுவே என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அவர் அப்பா சொல்றாரு. ஆமாப்பா உன்னால முடியவே முடியாது தான், ஆனால் நீ என்ன பண்ணலாம், நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு இதை ஜம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா உன்னால ஜம்ப் பண்ண முடியும். இது முடியாது தான் உன்னால, உன்னால சொந்த முயற்சினால முடியாது, ஆனால் என் கையை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு இப்படி கையை பிடிச்சிக்கிறாரு. இன்னும் மேலே உயர்த்துறாரு, உடனே ரொம்ப ஈஸியாக ஜம்ப் பண்ணுறான். இன்னும் மேலே உயர்த்துறாரு, இன்னும் ஜம்ப் பண்ணுறான். அந்த மாதிரி எவ்வளோ மேலே உயர்த்தினாலும், அப்போ அந்த பையனுக்கு அவன் மேலே உயர்த்த உயர்த்த அவன் என்ன சொல்லுவான், அப்பா எனக்கு ஸ்டாண்டர்டு இவங்க மேலே உயர்த்த உயர்த்த எனக்கு பயமா இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன் உங்கள் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ மேலே என்னால் குதிச்சிட முடியும், என்னால் முடியும் செய்யறதுக்கு. ஏன் உங்கள் கையை பிடிக்கிறதுனால, உங்கள் கிருபை இருக்கிறதுனால என்னால் அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைத்தான் நமக்கு இருக்கணும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இந்த ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்கும்போது ஐயோ நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேனேன்றதுக்கு இல்லை, ஆமாம் மோசம்தான், ஆனால் ஆண்டவருடைய கிருபை உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அந்த ஆசை அந்த ஒரு உற்சாகத்தோடு தான் நம்ம இதை படிக்க பார்க்கணும். பாருங்களேன், ஆகவே இப்போ அந்த அந்த ஒரு ஆண்டவருடைய கிருபையை கொண்டு நம்ம போன ரெண்டு வாரம் பார்த்த மாதிரி சாரா மாதிரி உங்களாலேயும் மாற முடியும். அந்த நீதிமொழிகள் 31 பெண்ணை பற்றி மாடலை பற்றி பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு பெண்ணை உங்களை மாற்ற முடியும் இயேசுடைய கிருபை. த சஃபிஷியன்சி ஆஃப் கிரைஸ்ட் கிரேஸ்ன்னுவாங்க. கிறிஸ்து இயேசு போதுமே இயேசு போதுமே நம்ம பாடுறோம் இல்லைங்களா, இயேசுடைய கிருபை போதுங்க நம்மளை அந்த நிலைமை கொண்டு போகிறதுக்கு. அதைத்தான் நம்ம உணரணும். சரி, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஹஸ்பண்ட்ஸுக்கு வர ஒரு செய்தி, ஒய்ஃப்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒய்ஃப்ஸ் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஹஸ்பண்ட்ஸும் ஆர்வமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை ஸ்டாண்டர்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஒளிய வேண்டியதில்லை. ஆமாம் இப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா சிலது உங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், உங்களை குற்றங்களை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆமாம் நான் இப்படித்தான் இருக்கேன், ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பார்ப்போம். யாராவது ஒருத்தர் ஒரு புருஷன் கேட்குறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு புருஷன் இப்போதான் புதுசாக கன்வெர்ட் ஆகிருக்கிறாரு, அவர் கேட்குறாரு, இது பாருங்க நான் ஒரு அவிசுவாசியா குடிகாரனா ஒரு குடி வெறி அருவறுப்பா கலியாட்டில் பாவத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, என் மனைவியை நான் கண்டுகிட்டதே இல்லை, அதை ஒரு மிருகமாக தான் நடத்தியிருக்கேன், ஒரு வேலைக்காரியமாக தான் நடத்தியிருக்கிறேன், அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய அன்போ அக்கறையோ இல்லை. அந்த இப்போ நான் கன்வெர்ட் ஆன பிறகு என் ஒய்ஃபை நான் எப்படி நடத்தணும், கடவுளுக்கு பிரியமான ஒரு புருஷனாக நான் எப்படி இருப்பது, அதை வந்து ஒரு சுருக்கமா, ரொம்ப பெருசா இல்லை, ரொம்ப கொஞ்சம் சுருக்கமா ஒரே வசனத்துல எனக்கு சொல்ல முடியுமா? ஒரே வசனத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு புருஷனாக நான் நடக்கணும், நான் புருஷனாக என் மனைவி கிட்ட நடக்கிறது மத்தவங்க பார்க்கும் போது காஸ்பல் காஸ்பல் ஒரு புருஷனை ஒரு ஹஸ்பண்டை எப்படி மாத்திருக்குது பாரு என்பதை பார்த்து காஸ்பலுக்கு நான் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு புருஷனா நான் எப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரே வசனத்துல சொல்ல முடியும்னா பேதுரு சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும் அப்படி யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்டார்னா, ஒன்னு பேதுரு மூணாவது வசனம் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து படிச்சா போதும். ஏன், அந்த வசனம் மிகவும் சுருக்கம் மிகவும் ஆழம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான புக்ஸ் எழுதுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்கணும் வைஃப்ஸ் எப்படி இருக்கணும்னு. ஆனா பேர் பாருங்களா, ஒரு வசனம் அந்த ஒரு வசனத்துக்கு நிகராக வர முடியாது ஆயிரக்கணக்கான புக்ஸ், அவ்வளவு ஆழமா அதை எழுதியிருக்கிறார். இதை நீங்க என்ன பண்ணணும், புருஷர்களா இருக்கிறவங்க, நான் பண்ண பாக்குறேன், நீங்களும் பண்ணணும். இதை உங்க பைபிள்ல மத்த வாக்கு தத்த வசனங்களை அண்டர்லைன் பண்றது இல்ல, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். புருஷனா இருக்கிறவங்க எல்லாருடைய பைபிள்லயும் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திருப்பி 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 படிச்சு அதை மென்னு அதை அசப்போட்டு அதை ஜீரணிச்சு அதை மனசுல பதிய வச்சுக்கிட்டு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்ல உங்க மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் பிரியமா ஒரு ஹஸ்பண்டா வாழணும், கடவுளுக்கு பிரியமான ஒரு புருஷனா நான் வாழணும்னா இப்படித்தான் வாழணும். இதுதான் புருஷன் கடவுளுக்கு முன்பதாக பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆகவே இது எல்லாருக்கும் பொருந்தும், நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும். ஒரு ஹஸ்பண்ட்ஸ்க்கு மாத்திரம் சொல்றாரு அதனால மற்றவங்களாம் தூங்கிடலாமா? இல்லை, ஹஸ்பண்ட்ஸ் புருஷர்களே அப்படின்னோட டக்குன்னு எந்திரிக்கணுமா? நமக்கு பேசுறாரு இப்போ புருஷர்களே, நாங்க எந்திரிச்சு நமக்கு பேசுறாரு. ஏன், நான் ஒரு புருஷனாக நல்லா நடந்துக்கணும். நம்ம வருத்தப்படுறோம், சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எங்க குடும்பத்துல அங்கங்க இருக்கிறாங்க, இல்ல அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புருஷனா இப்போ நம்ம பாலிப பெண்களுக்கு சொல்றோம், அவிசுவாசி பண்ணிக்காதம்மா, விசுவாசி பையனா பார்த்து பண்ணிக்க 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 மாற அடிச்சுக்கிறோம். ரொம்ப பாரம் ரொம்ப கஷ்டம்னு இருக்கிறதுல அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு ஏன் அவிசுவாசியை பண்ணக்கூடாது, ஒரு விசுவாசியை பண்ணா ஒரு விசுவாசி புருஷன் எப்படி நடந்துக்குவான், அதனோட அழகு அதனோட மகிமை அதனோட கண்ணியம் அப்படி வாழ்ந்து காட்டணும் அந்த பிள்ளைங்களுக்கு. எந்த அளவுக்கு ஒரு புருஷனா நான் என் மனைவி கிட்ட இருப்போனா என்னை பார்க்குற வாலிப பெண்கள் அவிவிசுவாசம் ஆன நினைச்சு பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு துணிச்சலோ தைரியம் வரக்கூடாது. ஏன்னா கட்னா ஒரு விசுவாசி, அந்த மாதிரி ஒரு விசுவாசியை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அவர் அப்படி இருக்காரு, இயேசுனால அப்படி இருக்காரு. இயேசு அறியாதவங்க திரும்பி கூட பார்க்குற அளவுக்கு நம்ம விசுவாசம், நம்ம ஒரு புருஷனா நடந்துக்கணுங்க. அதை விட்டுட்டு நான் பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவிசுவாசம் பண்ணாத அவிசுவாசி பண்ணாதேன்னு சொல்றதுனால என்ன இருப்பது, நீயும் உனக்கும் அவிசுவாசிக்க ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படி நம்ம வாழக்கூடாது, நல்ல புருஷனா விசுவாச புருஷனா நம்ம நடந்துக்கணும். ஆகவே புருஷர்களுக்கு சாட்சியா வாழ்வதற்கு இது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க, நான் இன்னும் புருஷன் இல்லைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு உங்களை ஆயத்தம் பண்ணணும், இப்படித்தான் நீங்கள் ஆயத்தம் பண்ணணும், உங்களை இப்படித்தான் நீங்கள் நடந்துக்கணும். இப்போ பெண்களாக இருக்கிற இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதை நல்லா பார்த்து இதை படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிப்படையாக இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிற மனுஷனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் பாருங்களேன். இல்லைன்னா ரொம்ப மோசமா போவோம். ஒரு பையனை மூக்கம் முழியும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி, மூக்கம் முழியும் நல்லா இருந்தா பரவாயில்ல, அது மாத்திரம் இருந்தா போதும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க வாழ்க்கையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஏன்னா ஒரு பையனை பார்த்து அவனுக்கு ஒரு சூட்டு கோட்டை போட்டுட்டு ரோலெக்ஸ் வாட்சை கட்டிட்டு ரிசப்ஷன்ல நிக்க வச்சு அவனுக்கு நல்லா சிரி சிரி சிரின்னு கையை பிடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு 1000 போட்டோ எடுத்துட்டு ஒரு பாஸ்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு வந்து அவர் பாஸ்டர் சொல்லுவாரு, இந்த பெண்ணை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா, உன் துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் வறுமையிலையும் ஐஸ்வர்யத்திலையும் சுகத்திலையும் சுகவீனத்திலையும் அவளை கடைசி வரைக்கும் நேசிச்சு பராமரித்து காக்குறாயான்னு. அவன் மண்டை மண்டை ஆட்டுறதுனால ஒன்னும் அவன் மாறப்போறது இல்லை பாருங்களேன். அது மாத்திர முடியுமா? அவரால மாற்ற முடியாது, அதை நம்ம பார்த்துக்கணும். அது இந்த மாதிரி குணம் அவனுக்கு இருக்கான்றது முதல்ல பார்க்கணும், கல்யாணத்துக்கு முன்பதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செய்யணும். ஆகவே இதை நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னும் ஆண்டவருக்குள்ளேயே வராதவங்க வந்து இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பொறாமத்தான் ஏற்படணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு கிறிஸ்தவ புருஷ மனைவின்றது வந்து சிறந்த ஒரு குடும்பங்க, ஒரு முன்மாதிரியான குடும்பம். அதை மற்றவங்க அவிசுவாசிங்க பார்த்தா அது ஒரு பொறாமையை ஏற்படுத்தணும், நான் கிறிஸ்தவனா இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆகவே அப்படி நம்ம குடும்பங்களை மாற்றும்படிக்கு நம்ம இந்த வசனங்களை பார்த்து தியானித்து படிச்சுக்குவோம். இப்போ 7வது வசனத்தை நம்ம தியானிக்க போவோம். புருஷர்களே, அந்த வசனத்தில் வந்து ரெண்டு கட்டளை இருக்கு, ரெண்டு கட்டளை ஹஸ்பண்ட்ஸ்க்கு, ரெண்டு கட்டளைக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, ஒரு காரணம் கொடுக்கிறாரு, இன்னொரு கட்டளை கொடுக்கிறாரு, இன்னொரு காரணம் கொடுக்கிறாரு. இந்த கட்டளை எல்லாம் ஏன் நிறைவேற்றணும், கடைசியில் அதுக்கு ஒரு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கிறார். ஒரு விதத்தில் அது மோட்டிவேஷன், இன்னொரு விதத்தில் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஷாக்கிங் விளைவு, எதிர்பார்க்காத ஒரு விளைவு. என்ன ஒரு ரெண்டு கட்டளைன்னு சொன்னேன், முதலாவது கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன், அந்த வசனத்தில் வருது, புருஷர்களே நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே கூட வாழ்ந்து, விவேகத்தோடு அவர்களுடனே வாழ வேண்டும், அவர்களுடனே கூட வாழ வேண்டும். அதான் முதலாவது கட்டளை, விவேகத்தோடு அவருடைய கூட வாழணும். அது முதலாவது அந்த கட்டளைக்கு ஏன் அப்படி வாழணும், அது காரணம் என்ன, மனைவி ஆனவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால். பாருங்களேன் தமிழ்ல குழப்பி குழப்பி போட்டுறாங்க, அதனால தான் படிக்கிறதே சில நேரத்தில் கஷ்டம். ரெண்டு கட்டளையை சொல்றாரு அந்த வசனத்தில். முதலாவது கட்டளை, புருஷர்களே விவேகத்தோடு உங்க புருஷர்களோ மனைவிகளோடு கூட நீங்க வாழணும். ஏன் வாழணும், அவங்க பலவீனமான பாண்டமா இருக்கிறதுனால. முதலாவது கட்டளை காரணம். ரெண்டாவது கட்டளை என்ன பாருங்க, கடைசியில வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அதான் ரெண்டாவது கட்டளை, அவங்களை கணம் பண்ணுங்க. ஏன் கணம் பண்ணணும், அது காரணம் முன்னாடி போட்டிருக்கு பாருங்களேன், அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால். பாருங்களா ரெண்டாவது காரணம் அது, அவர்களை கனம் பண்ணணும். ஏன், அவர்களும் உங்களோடு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுனால அவங்கள நீங்க கனம் பண்ணணும். அது கடைசியில கொடுக்குற மோட்டிவேஷன் என்ன, சரி நம்ம முதலாவது காரணத்தை, முதலாவது கட்டளையே முதலாவது காரணத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது என்ன சொல்றாரு, புருஷர்களே உங்க மனைவிகளோடு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே கூட அவர்களுடனே வாழ்ந்து அப்படின்னு வருது. முதலாவது கட்டளை என்ன, புருஷர்களே நீங்கள் அவர்களோடு வாழணும், அவர்களோடு வாழணும். வாழணும்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, யூ ஷுட் டுவெல், டுவெல் வித் தம், அவர்களோடு குடி இருக்கணும்னு கூட சொல்லலாம். அவர்களோடு நீங்க குடியிருக்கணும், அதான் முதலாவது முதலாவது பாகம் அந்த கட்டளையில. அவர்களோடு குடியிருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மிகுந்த அந்யோன்யமான ஒரு நெருங்கிய உறவோடு அவர்களோடு நீங்க குடியிருக்கணும். நம்ம ஊர்ல கூட சொல்ற மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாம ஒன்னா இருங்கம்மா, ஒன்னா குடியிருங்க, ஒன்னா சந்தோஷமா கூட இருங்க அப்படின்ற மாதிரி, ஒன்னா குடியிருக்கிறத பத்தி பேசுது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா குடியிருக்க வேண்டும், ஒத்துமையாக ஒரு பிரைவேட்டாக அந்யோன்யமாக இருக்கணும். அதுதான் சொல்றது குடியிரு, டுவெல் வித் தம் அப்படின்னா அந்யோன்யமாக டுவெல், ஒன்னா கூடி இருக்கணும். ஆமாங்க அப்படித்தான் இருக்கிறோம், நானும் என் வைஃபும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே படுக்கையில தான் படுக்கிறோம் அப்படி, அந்த பத்தி அவர் பேச வரல. அவர் சரீர விதமாக, எமோஷனல் விதமாக, ஆவிக்குரிய விதமாக, ஒத்துமையாக, மனது பிரகாரமாக, ஒத்துமையாக குடியிருக்க சொல்றார் பாருங்களேன். எப்போ பாரு கூட ஒன்னா குடியிருக்கணும். இது ஒரு கல்யாணம் ஆன மனுஷன் எழுதுறது. பவுலுக்கு கல்யாணம் ஆச்சான்னு நமக்கு தெரியல, அவர் ரொம்ப கல்யாணம் இல்லாம தான் வாழ்ந்தார். ஆனா பேதுரு ரொம்ப கல்யாணம் ஆன மனுஷன், அவருக்கு ஒரு காரியம் என்ன ஃபேமஸ்னா, அவர் எங்க போனாலும் வைஃபை கூட கூட்டு போவார், எங்க போனாலும் வைஃபை விட்டே இருக்க மாட்டார். அப்படி ஒரு மனுஷன் அனுபவத்தோடு பேசுறாரு இல்லைங்களா, உங்க வைஃபோடு டுவெல் வித் தம், அவர்களோடு குடியிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாரு, உங்க வாழ்க்கையின் சகல பகுதிகளிலையும் அவங்களோடு குடி வாழுகிற ஒரு பழக்கத்தோடு நீங்க வாழணும். அதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ஆவிலையும் சரீரத்திலையும் மனது பிரகாரமாக ஒத்துமை, ஒரு ஐக்கியம் வைஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும், ஏன்னா கடவுள் அப்படித்தான் படைச்சார். ஆதியில ஒரு வைஃபும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வேற எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒப்பில்லாத ஒரு உறவை படைச்சார். அதனாலதான் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, ஒரு மனுஷன் கல்யாணம் ஆவறதுக்கு முன்பதாக எப்படியோ, கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவன் தன் தகப்பன் தாயை பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இசைந்துன்னா கிளீவ், ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, மனைவியோடு ஒட்டி ஒன்னு ஆயிடுவான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். பாருங்களேன், வேற யாருக்காவது அப்படி சொல்லப்படுதா? ஒரே மாம்சமா இருப்பார்கள் இருவரும் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். இப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு நெருங்கிய உறவு. ஆகவே இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது, அவர்கள் பிரிந்து இசைந்து. பாருங்களேன், அங்க பிரிந்தா தான் இங்க இசைந்து இருக்க முடியும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களா, அதனால தான் வேதத்துல பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, மாமனார் மாமியார், இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கோங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி பொண்ணுடைய அப்பா அம்மா கூட வாழ வைக்கிறதோ, அதெல்லாம் பைபிளுக்கு விரோதமானது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோ, அத்தை மாமா பெரியப்பா மாமனார் அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி கொடுத்தனும் இருக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அது பைபிளுக்கு விரோதமானது, பைபிள் முறை இல்லை அது. பாருங்களேன், அதைத்தான் நம்ம, ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப எல்லாம் ஒரு அஞ்சு குடும்பம் ஒன்றா இருந்து பழகி வந்தவங்க. பைபிள் வந்து ஒரு மனைவி புருஷன் இசைந்து அவங்க ப்ரைவேட்டாக வாழ வேண்டிய ஒரு முறையைத்தான் நம்மளுக்கு காமிக்குது. பாருங்களேன், ஏன் அப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும், பராமரிப்பும் சரி அனுபவமும் சரி நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் இசைந்து ஒன்றா டுவெல் பண்ணலன்னா பயங்கரமான மேரிட்டல் ப்ரெஷர்ஸ் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடியது உண்டு. பயங்கரமான பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸ், ஒன்று ஒன்று சண்டைகள், பெரிய பிரச்சனைகள் கல்யாணத்தில் வர்றது உண்டு. அதை பார்க்குறோம். என்ன, நீங்கள் நம்பலைன்னா சன் டிவியில் வர சீரியல்ஸை பாருங்கள், கொஞ்ச நாளைக்காவது பாருங்கள். பார்த்தா எவ்வளோ சீரியலை எடுத்தோன்னா பிரச்சனை என்ன, இதுதான் பிரச்சனை. ஏன், கூட்டு குடும்பமா கூட்டு குடும்பமா எல்லாரும் இருந்துட்டு ஒரே சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, அங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எங்க இவரு ஒரே மாம்சமா எங்க வாழ்றது, இவரு வாழ முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பாருங்களேன், அதான் கடவுளுடைய முறையா அவர் வச்சிருக்கிறார். ஒரு ஹஸ்பண்டுக்கு திருமணத்துக்கு முன்னாடி எப்படியோ, திருமணம் ஆன பிறகு முதல்ல தனக்கு தேவன் முக்கியத்துவம் போடுறாரு, அதுக்கப்புறம் மனைவியோடு உறவு, அதுக்கப்புறம் தான் மத்தது, அதுதான் வேத காட்டுற முறை. அப்படி இருந்தா தான் இப்படி ஒரு டுவெல் உங்கள் மனைவியோடு வாழுங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். முதலாவது அதை வலியுறுத்துறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் துபாய்க்கு போறேன் இல்ல வெளிநாட்டுக்கு போறேன், ஒரு அஞ்சு வருஷம் நான் போய் கான்ட்ராக்ட்ல போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றவங்க வந்து அதுக்கெல்லாம் இது வசனம் ஒத்து போகாது. பாருங்களேன், நான் மனைவியோடு வாழணும், நீ கூடி கொடுத்தனம் செய்யணும் அப்படின்னும் போது, இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது அதனால போகணும்னா ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இல்லை நீ போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்காக பண்ணிக்கிட்டு போய் குடி இருக்கிறது அது விரோதமாக போயிடுது. பாருங்களேன், அதனால வைஃபோடு குடி இருக்கணும் பார்த்துக்கங்க. அது மாத்திரம் இல்லாமல் வைஃபோடு அப்படி ஒன்றா குடியிருக்கு இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஆசையோடு அதை என்ஜாய் பண்ணணும், ஆசையோடு அதை என்ஜாய் பழக்கமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, என் வைஃபோடு குடியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில வாலிபு பசங்க அவங்களுக்கு முதிர்ச்சி இல்லை இது இல்லை என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிட வேண்டியது, வைஃபோடு கூட இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நைட்ல சாப்பாடு வேணும்னா வீட்டுக்கு வர்றது, தூங்குறதுக்கு வீட்டுக்கு வர்றது, ஆனால் சுத்திக்கிட்டு இருக்கிறது குடியிருக்கிறதுல யாரு, ஃப்ரெண்ட்ஸோடு சுத்திக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை, ஹஸ்பண்ட்ஸ் உங்க வைஃபோடு டுவெல் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹாபி இன்னுமே என்ன, வைஃபோடு குடியிருக்கிறது தான். அதை விட்டுட்டு வேற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் அப்ப புக்கை எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, வேற ஆபீஸ் அது இல்ல, டைம் இருக்கும் போது படிக்கலாம், ஆனா அவனுக்கு இருக்க வேண்டிய ஹாபி இன்னுமே என்ன, வைஃபோடு குடியிருக்கிறது. இல்லைன்னா உட்காந்து எப்ப பார் டிவியை பாத்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துல, இல்லைன்னா உட்காந்து இயர்போனை போட்டுட்டு மொபைல நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் இதுக்கு வசனத்துக்கு விரோதம். டுவெல் வித் யுவர் வைஃப் அதான் சொல்றது, அவங்களோடு பேசுறதும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதும் வாழ்றதும் அவங்க கிட்ட பேசி நீ பகிர்ந்துக்கிற ஒரு லைஃப் ஹஸ்பண்ட்ஸ், அதை தான் அங்க சொல்றாரு. புருஷர்களே உங்க மனைவிகளோடு கூட வாசம் பண்ணுங்க, அவங்களோடு நேரத்தை செலவிடுங்க, அவங்களோடு பேசுங்க, அவங்களோடு உறவாடுங்க, அதை ரொம்ப விரும்பி அதை செய்ய நீங்க பார்க்கணும். அப்படி நம்ம மற்ற காரியங்கள்ல மற்ற இதுல இருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த புருஷனுடைய இதயத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பாருங்களேன், வைஃபோடு டுவெல் பண்ண கத்துக்கணும், அது ஒரு கலை, அதை நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், அது ஒரு டியூட்டியா அவர் சொல்றாரு. கவனிச்சு பாருங்க, இந்த வைஃபோடு குடியிருக்கிற ஒரு பொறுப்பை வந்து வைஃபுக்கு கொடுக்கல ஆண்டவர். யார் கொடுத்திருக்கிறாரு? ஹஸ்பண்டுக்கு. ஹஸ்பண்ட் தான் அதை முயற்சி எடுத்து ஹஸ்பண்ட் தான் அதை செய்யணும். ஏன்னா வைஃபுக்கு இயற்கையாகவே ஹஸ்பண்டோடு டெவலப் பண்ணணும், அவரோடு இருக்கணும்னு இயற்கையாகவே ஆசை இருக்கு. ஏன்னா மனுஷங்களுக்கு தான் அப்படி இல்லை பாருங்க. ஓரளவுக்கு ரொம்ப மோசமா போயிடுறாங்க ஆம்பளைங்க. ஓரளவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு மணியே கனியே அப்படிலாம் கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வைஃப் எதுக்கு வரையும் சமையல் செஞ்சு போடுறதுக்கு, இல்லைன்னா வேற எதுக்காது? அவளுக்கு தான் வைஃப், அதுக்கு தான் வருது. வேற இல்லைன்னா வைஃபோட டுவெல் பண்றதே இல்லை, அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்லை, அப்படி மோசமா போயிடுறாங்க. அப்படி இருக்காதிங்க. நீங்க விசுவாச புருஷருங்க. நீங்க எப்படி இருக்கணும்? வைஃபோடு டுவெல் பண்ணுங்க. ஒரு கல்யாணத்துல ஒரு பிரிவு, ஒரு பெரிய தூரம் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை சேர்க்கிற பொறுப்பு முதல்ல ஆம்பளைங்களுக்கு தான் கொடுக்குறாரு அவர். கல்யாணத்துல ஒரு பெரிய பிரிவு வந்துருச்சுன்னா அதை ஒண்ணுபடுத்தி அதை திருப்பி அன்பை கொண்டு வர வேலை புருஷருக்கு தான் இருக்கு. நீ தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க 95% கல்யாணத்தில் வெற்றி வந்து புருஷன் தன்னுடைய கடமையில் ஒழுங்காக இருக்கிறத பொறுத்து இருக்கு. நான் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. புருஷன் 95% தன்னுடைய கடமையில் ஒழுங்காக இருக்கும்போது மனைவி தன்னுடைய கடமை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிக்கலாம். ஆகவே புருஷங்க மேலே ரொம்ப கடமை இருக்குது, ரொம்ப பொறுப்பு இருக்குது பாருங்களேன். ஆகவே புருஷர்களே, நீங்கள் உங்கள் வைஃபோடு குடியிருங்கள், வாழுங்கள், கூட டுவெல் வித் தெம் அப்படின்னு போட்டிருக்கு. பாஸ்டர், இப்படி நீங்க சொல்லிட்டீங்களே, என் வைஃபை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம் அந்த அம்மா கூட வாழ்றது, வேற யாரு கூடயாவது வாழ்ந்துடலாம், ஒரு நல்ல பாம்பு கூடயாவது நான் வாழ்ந்துடுவான், ஆனா எது எடுத்தாலும் என்னை திட்டுறது, என்னை அவமானப்படுத்துறது, எது எடுத்தாலும் சந்தேகப்படுறது, அவங்க கிட்ட நான் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா அதனால தான் அவர் என்ன சொல்றாரு அடுத்தது, வெறும் குடியிருக்க சொல்ல. எப்படி குடியிருக்கணும்? விவேகத்தோடு குடியிருக்கணும் பாருங்களேன். குடியிருக்கிறது வந்து விவேகத்தோடு குடியிருக்கணும். கல்யாணம் போது ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? என்ன நம்ம மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு வாழ்க்கையில் எஸ்பெஷலி கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கிற ஆளுங்களே இல்லை. அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழப்போகிறோன்ற எதிர்பார்ப்பில் கல்யாணத்தில் நுழையிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் காலம் போக போக ருட்டீன் ஆகி போய் ஹஸ்பண்ட்ஸுக்கு வைஃபை பற்றி புரிஞ்சிக்காத ஹஸ்பண்ட்ஸ் தான் நிறையா. என்னை பற்றி அந்த மனுஷனுக்கு தெரியவே மாட்டேன், என்னுடைய ஃபீலிங் அந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரேன்னு அந்த அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சவறு பெருசு 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 ஆகி பிரிவினை ஜாஸ்தி ஆகிருக்கு பாருங்களேன். அவங்க கல்யாணம் ஃபோட்டோவை பார்த்தா அவங்கள பார்த்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கு, எவ்வளோ நல்லா கல்யாணம் பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு, வெறும் வெறுமை. அதுக்கு என்ன செய்யுறது? பேதுரு சொல்கிறார் பாருங்க, புருஷர்களே, உங்கள் திருமணம் சரியாவதற்கு நீங்கள் உங்கள் மனைவிகளோடு குடியிருக்கணும். எப்படி குடியிருக்கணும்? விவேகத்தோடு குடியிருக்கணும். எப்படி விவேகத்தோடு குடியிருக்கணும்னா அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு சயின்ஸுப்பா, ஒரு அறிவோடு நீங்க குடியிருக்கணும். அது ஒரு சயின்ஸ், அதை நீங்க கத்துக்கணும், நம்ம கத்துக்கணும். அவர் தான் சொல்லி தர்றாரு பாருங்களா, விவேகத்தோடு குடியிருக்கணும். இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அதெல்லாம் நல்ல ஒரு ஷேடு, ரொம்ப ஆழமான அர்த்தம் அது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோடு ரொம்ப கைண்டா, அவங்களோடு ரொம்ப பொறுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க பலவீன பாண்டவன் சொல்ல போறாரு, அவங்களோடு ரொம்ப கைண்டா, ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப ஒரு கிறிஸ்துவுடைய அன்பை காட்டுற மாதிரி நீங்க இருக்கணும். இங்கிலீஷ்ல என்ன வருது, டுவெல் வித் யுவர் வைஃப்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வார்த்தையில வருது, இன்னொன்னு வித் நாலேஜ் ஒரு பைபிள்ல வருது, கிங் ஜேம்ஸ் பைபிள், வித் நாலேஜ். ரொம்ப நல்ல வார்த்தை தான், அறிவோடு அவங்களோட குடியிருக்கணும். எந்த மாதிரி அறிவு? ரெண்டு விதத்தான அறிவுன்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து ஆவிக்குரிய தேவ வசனத்தின் தேவனை பற்றிய அறிவு. பைபிள் என்ன சொல்லுது, நம்ம வந்து நல்லா வாழணும், நம்ம குடும்பத்துல இருக்கணும், வேலையில நல்லா இருக்கணும்னா உங்கள் உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க மைண்டு வந்து உலகம் பாதிக்காம அது ஷேப் பண்ணாம வசனத்தை படிக்கிறதுனால உங்க மனது மறுரூபமாக கடவுது, அதுதான் வேதம் சொல்லுது இல்லைங்களா. வசனத்தினால தொடர்ந்து மைண்ட் ஆகணும். ஒண்ணு சொல்றேன், நீங்க அறிவுல வளராத, அறிவுல சோம்பேறியா இருக்கிற புருஷர்களா இருந்தா உங்களால நல்ல புருஷனா இருக்கவே முடியாது பாருங்களேன். அறிவுல நல்லா வளரணும். எந்த அறிவுல? வேத வசனத்தின் அறிவுல. கல்யாணத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு, கல்யாண உடன்படிக்கை எவ்வளவு பெரிய கண்ணியமானது, என் கல்யாண உடன்படிக்கையில நான் சரியில்லைன்னா ஆண்டவர்கிட்ட என்னுடைய உடன்படிக்கையிலேயே நான் சரியில்லையே. கிறிஸ்து புருஷர்களே, கிறிஸ்து சபையை அன்பு செய்கிறத போல் உங்க சொந்த மனைவிகளை நீங்கள் அன்பு செய்யுங்கன்னு போட்டிருக்கிறதே, அவர் எவ்வளவு மோசமான சபை. சபை எதுக்காவது தகுதி இருக்கா? எவ்வளவு மோசமா நம்ம நடந்துக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு கிறிஸ்து அன்பு செய்யறாரு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் எங்க, அவ அப்படி செய்யறா, இப்படி செய்யறா, இப்படி செய்யறா நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? விவேகத்தோடு இருங்க, அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய அழைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆவிக்கூறிய அர்த்தத்தோடு ஆவிக்கூறிய சிந்தனையோடு நீங்க வாழுங்க. அதான் முதல்ல அறிவு, புரியுதுங்களா? விவேகம்னா அந்த அறிவோடு ஒரு ஆழமா ஆண்டவருடைய கட்டளைகளை புரிந்து, ஒரே அவன் தகப்பன் தாயும் பிரிந்து மனைவியோடு இசைந்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதேன்றத புரிஞ்சு அந்த அறிவோடு அவன் வாழன். ரெண்டாவது, இந்த அறிவுன்னு சொல்லும் போது முதலாவது தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய கட்டளைகளை பற்றிய அறிவு, வேத வசனத்தின் அறிவு. ரெண்டாவது அறிவு பார்த்தீங்கன்னா, அவன் வைஃபை நல்லா தெரிஞ்சுக்கணும், வைஃபை நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? வைஃபை நல்லா ஸ்டடி பண்ணணும். அந்த வைஃபுடைய மூளை எப்படி வேலை செய்யும் இல்லைங்களா, மூளை எப்படி வேலை செய்யும், அவங்களை எது சந்தோஷப்படுத்தும், எது கோவப்படுத்தும், எது அவங்களுடைய வரங்கள் என்ன, அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, அவங்களுடைய தாளந்து, கனவு, தேவைகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இந்த கட்டளை நம்மளை எதிர்பார்க்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது. எத்தனை வருஷம் உன்னை பார்த்துருக்குறேன், எல்லாம் உன்னை பற்றி தெரியும்ன்றதுனால வந்துடாது. பாருங்களேன், இதுக்கு முயற்சியும் டைமும் நமக்கு வேணும். அதைத்தான் அங்கே சொல்லப்படுது. ஏன்னா கட்டளையாக கொடுக்க வேண்டியது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா. இந்த அறிவு எதனால வருது? அந்த வைஃபோடு ஆண்டவர் சொல்கிற மாதிரி குடியிருக்கும் போது தான் நமக்கு அந்த அறிவு வருது, அந்த அனுபவம் வருது. அந்த வைஃபோடு குடியிருக்கும் போது அவளுடைய சகல, நம்ம அவளுடைய சகல பகுதிகளையும் குணாதிசயங்களையும் நடத்தையும் வந்து அனுபவத்தினால பல சூழ்நிலையில் அவங்களோடு குடியிருக்கும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை கவனிக்கிறதுனால ஆராயறதுனால நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன் என்ன சொல்றாரு, கல்யாணம்ன்ற வாழ்க்கையில எக்ஸாம்ல புருஷர்களே, நீங்க பாஸ் பண்ணோம்னா உங்க வைஃபை நல்லா படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். வைஃபை ஒருத்தர் சொல்லியிருக்காரு, யூ ஷுட் பிகம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் யுவர் வைஃப். வைஃபை நல்லா ஸ்டடி பண்ணணும். மனைவிகளே, புருஷர்களே, உங்க மனைவிகளோடு விவேகத்தோடு நடந்துக்காங்கன்னா வைஃபை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா படிக்கணும். அவங்களுடைய பலவீனங்கள் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, விருப்பங்கள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுன்றாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியும், தெரியும் இது இப்படித்தான் பண்ணுவேன்னு அவங்கள போட்டு அழிப்பதற்கோ அடக்குவதற்கோ அல்ல, அவங்கள கட்டுவதற்கத்தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா. அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கட்டணும். அது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பலவீனத்தை நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த பலவீனம் ரொம்ப இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பிடிச்சி எப்ப பாரு கொட்டிக்கிட்டு தான் இருக்க செய்யும் நம்மளுக்கு. பாருங்களேன், அவங்க ஒன்று பேசுறது, இவங்க ஒன்று பேசுறது, அதுதான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 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 பெரிய ஆள் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்து அவங்க வைஃபுடைய ஒரு பலவீனம் என்னன்னா அவங்க எப்ப பாரு ஏதாவது அவசரமாகவே செய்வாங்க, அவசர அவசரமாக எதாவது செஞ்சு தப்பு பண்ணிடுவாங்க, ரொம்ப பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அது 10 கோடி ரூபாய் லாபம் வர ப்ராஜெக்ட், அது போனோம். அதுக்கு ரொம்ப கண்ணுங்கருத்தமா வைஃப் கிட்ட சொல்லி புக் பண்ணி ஃபிளைட் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைஃபோடு போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. எல்லாம் பிளான் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா போறாரு ஃபிளைட் பிடிக்கலான்னு. போனா அந்த அம்மா அடுத்த வாரம் டேட்டுக்கு புக் பண்ணி வச்சிருக்கு, அவசர அவசரமா பண்ணிட்டு. அர்ஜென்ட்டாக அவர் போனோம், இன்னும் கான்ஃபரன்ஸ் இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நடக்க போகுது, ஃப்ளைட்டுங்களே இல்லை, என்னடாப்பா அடுத்த வாரம். அந்த ஃப்ளைட்காரங்க என்ன சார் அந்த கான்ஃபரன்ஸு போகிறதுக்காக எப்படி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அவங்கள பிடிச்சி, என்ன அறிவில்லையா அவங்களுக்குன்னு ஹஸ்பண்டை போட்டு திட்டுறாரு. ஏன்னா யோசிக்கக்கூடாதா எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. வரும்போது டாக்ஸிக்காரன் சிரிக்கிறான், என்ன சார் இப்படி கூட தப்பு பண்ணுவாங்களான்னு. வீட்டில் வந்தால் எல்லாரும் போட்டு திட்டுறாங்க, என்ன அறிவில்லையா அறிவில்லையான்னு. அந்த வைஃபு கூனி குறுகி போய் தலையெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சிருக்கும் போது அந்த வைஃப் ஹஸ்பண்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஹஸ்பண்டை திட்டுறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நான் போய் கட்டினேன் அப்படி இப்படின்னு தானே பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணார், அந்த பொண்ணு தலை குனிஞ்சிருக்கும் போது அது தலையை உயர்த்தி அதை கட்டி பிடிச்சிட்டு, ஒன்றும் கவலைப்படாதம்மா நமக்கு இன்னொரு பிஸ்னஸ் வந்துட்டு போகுது, நம்ம எங்கன்னா வெளியே போகலாம் வா அப்படின்னும் போது அந்த வைஃப் என்ன பண்ணிச்சான், அது சொல்லிச்சான், என் புருஷன் நான் டவுனாக இருக்கும்போது என்னை போட்டு மெதிக்கிறவர் அல்ல என் புருஷன், என்னுடைய பலவீனத்தை வச்சு என்னை கொடுமைப்படுத்துறவர் இல்லை என் புருஷன். அப்படி செய்யணும், அப்படி கட்டணும், அதான் கட்டுறதுன்னு பாருங்களேன். ஒரு வைஃபை கட்டணும்னா வைஃபை கெடுக்கிறதும் கட்டுறதும் புருஷங்க கையில் தாங்க இருக்கு. ஒரு வைஃபை கட்டணும், அவள் பலவீனங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வைஃபை பற்றி தெரியாது. அந்த பலவீனங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு அவளை வச்சு கட்டணும். நீதிமொழிகள் 31 நம்ம பார்த்துருக்கோம், சிறந்த மனைவி சிறந்த குணஸ்திரீ இடத்தை வாங்கி குடும்பத்தெல்லாம் சரி பண்ணதுக்கு காரணம் புருஷனாக இருக்கலாம். பாருங்களேன், புருஷனை சப்போர்ட்டுவார். ஏன்னா அந்த ஆரம்பத்திலே சொல்லுது அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புன்னு போட்டிருக்கு. பாருங்களேன், அவன் எப்போ பார் அதை கட்டிக்கிட்டு இருப்பான், அதை பில்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு இருக்கிற திறமைகளை, ஓ நம்மளை விட பெரிய பேர் வந்துட போகுது, நம்மளை விட பெருசா சாதிச்சிட போகுதுன்னு மனைவி அடக்கிறவன் இல்லை, மனைவியை கட்டுகிறவன். அதுதான் பார்க்கிறோம். ஆகவே புருஷர்களே, உங்க மனைவிகளை, மனைவிகளோடு நீங்கள் விவேகத்தோடு கூடியிருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு இங்க சொல்லப்படுது. விவேகத்தோடுனா அவங்கள பத்தி சகல விதத்திலையும் அறிந்து அவிக்கூறிய சிந்தனையோடு அவங்கள புரிஞ்சு அவங்கள தாங்கி அவங்களோட அன்பா கரிசனமா என்கரேஜ் பண்ணி கட்டுகிறவர்களா இருக்கணும். பாருங்களேன், தியாகத்தோடு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களா நம்ம இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் பார்த்துட்டோம். முதலாவது கட்டளை என்ன, புருஷர்களே உங்க மனைவிகளோடு டுவெல் பண்ணுங்க, தொடர்ந்து டுவெல் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்கள நல்லா அறிஞ்சுக்கங்க, விவேகத்தோடு அவங்களோடு டுவெல் பண்ணுங்க. ஏன் அப்படி இருக்கணும், காரணம் என்ன சொல்றாரு, அந்தபடியே புருஷர்களே மனைவிகள் மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால். ஏன் அப்படி இருக்கணும்னா, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம், பலவீனமான பாண்டம் அப்படின்னா, நான் என் வைஃபோடு நடந்துக்கும் போது என்னுடைய அறிவு எதை தெரிஞ்சிருக்கணும்னா, கடவுள் அந்த மனைவியை சிருஷ்டிக்கும் போது பலவீனமா சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை அறிந்து நான் நடந்துக்கணும். பலவீனமா, பலவீனமான என்ன போட்டிருக்கு, பாண்டமா. இது என்னங்க என்னை பார்த்து பாண்டவன்ட்டாரு அப்படின்னு வைஃப்ஸுக்கு சில பேருக்கு கோவம் வரலாம், என்னங்க இது அவமானமா நம்மள பேசுற மாதிரி இருக்கேன்னா, பாண்டவனா வெசில், புரியுதுங்களா. பைபிளில் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வெசிலன் பேர் இருக்கு, புரியுதுங்களா. ரோமர் 9 போட்டிருக்கு, கோபாக்கினேன் பாத்திரங்கள், கிருபையின் பாத்திரங்கள். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவர் நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு பாண்டவன் சொல்லி வெசில். ஏன்னா நம்மளை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவர் மேலே சார்ந்து நம்மளை ஒரு மண்ணுனால சிருஷ்டித்தார் இல்லையா, அதுக்கு தான் பேர். ஆம்பளைங்களுக்கும் பாண்டவன் தான் வேதம் சொல்லுது, வெசில். அவர் எப்படிப்பட்ட பாண்டவன், பலவீனமான பாண்டம். பாருங்களா, திருப்பியும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாருன்னு நம்ம நினைக்க கூடாது. பலவீனமான பாண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல கவனிக்கணும், ஒரு கம்பேரிட்டிவ் வேர்டு, ஒரு ஒப்பிட்டு சொல்றார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வீக்கர் வெசல் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஓ ஆம்பளைங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாரு, நம்ம நெஞ்ச நிறுத்திக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங்க அவங்க பலவீனம்னு சொல்ல வரல. வீக்கர்னா ரெண்டும் வீக் தான், அந்த வீக்ல வீக்கர் வந்து வைஃப், புரியுதுங்களா. ஒரு ரெண்டு குச்சியை நான் எடுத்துட்டு வரேன் பாருங்களேன், ரெண்டுமே பலவீனம் தான், அதுல ரொம்ப வீக்கரா இருக்கிறது எது, இந்த குச்சி என்னும்போது ரெண்டு ஒரே கேட்டகரி தான், ரெண்டு பேரும் பலவீனர்கள் தான். அந்த ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆனா வீக்கரா இருக்கிறது யாரு, வைஃப் வீக்கரா இருக்கு. எதுல வீக்கரா இருக்கு வைஃப், எதுல வீக்கரா இருக்கு, நம்ம பராமரிப்பையும் ஆண்டவருடைய வசனத்தையும் பார்க்கும் போது அவங்க அறிவுல ரொம்ப வீக்கா, ஆமா வீக்குன்னு நினைப்போம். இல்லை ஆக்சுவலா எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஸ்டடீஸ் எல்லாம் பாருங்களேன், சாதனைகள்லாம் பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு பிரெயின் கொஞ்சம் கிராம் கம்மி, ஆனால் கம்மி கிராம் பிரெயினை வச்சுக்கிட்டே அறிவு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆண்களை விட ரொம்ப திறமை, ரொம்ப அறிவு, ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதில் பலவீனம்னு சொல்ல முடியாது. வேற இதில் தைரியத்தில் அவங்க பலவீனமா இல்லை, வேதத்தில் பார்த்தோம்னா ரொம்ப தைரியமாக இருந்தது பெண்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம், ஒரு ஆணை எடுத்துகிட்டு போய் அது புள்ள பெற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதுக்கு என்ன தைரியம் வேணும். ஒரு சில ஆம்பளைங்கள்லாம் போய் அந்த ஆப்ரேஷன் டேட்டில் பார்த்து அங்கேயே மயக்கடைச்சி கீழே விழுந்துருவாங்க, அவரை தூக்கிட்டு வரணும். அந்த அம்மா தைரியமாக இருந்து ரெண்டு மூணு பிள்ளைங்களை பெற்றுக்கிற தைரியம் வைஃபுக்கு தான் இருக்குது, ரொம்ப தைரியம் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவதாக, மூணாவதாக, வேறு எதில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவங்க பலவீனமாக இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்லை. ஏன், நம்ம சபையோ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நான் தப்பா, நம்ம சபையில ரொம்ப வளர்ந்தவங்க ஆவிக்குரிய ஜீவத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க யாரு, பெண்களை தான் பார்க்க முடியலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது பெண்களை தான் பார்க்கலாம். நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, பல சபைகளில் ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப ஆர்வம் காமிச்சு வளர்றவங்க பெண்களாக தான் இருக்கிறாங்க. அது வெக்கக்கெடு தான். ஒரு விதத்தில் பார்த்தோன்னா ஆவிக்குரிய விதத்துலேயும் அவங்க தான் முன்னே நிற்கிறாங்க. ஏன் இயேசு காலத்திலே எடுத்தோன்னா சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, ஒரு ஆணும் நிற்கல சிலுவைக்கு முன்னாடி. அங்கே நின்று அவங்க யாரு? பெண்கள் தான். அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாராவது வந்தாங்களா? ஆண்கள் திரும்பியே பார்க்கலையே. பெண்கள் தான் தேடி வராங்க பாருங்களா. அவங்க தான் நம்ம அதில் தலகுனியம் தான் வேணும். ஆனால் பெண்கள் தான் ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப வளர்ந்தவங்களாம். அப்போஸ்தலர் காலத்திலையும் அப்போஸ்தலருக்கு ரொம்ப ஊழியம் செஞ்சவங்க பெண்கள் தான். சபையில உறுதுணையா இருந்தவங்க பெண்கள் தான். ஆகவே அந்த விஷயத்துல எல்லாம் பலவீனம்னு சொல்ல முடியாது. வேற எந்த விஷயத்திலங்க பலவீனம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது, ஆணும் பெண்ணா சிருஷ்டிக்கும் போது, பெண்களை ரெண்டு விதத்துல பலவீனமா சிருஷ்டித்தார். எந்த விதத்தில்? சரீர விதத்தில் அவங்களை பலவீனமா சிருஷ்டித்தார் ஆண்களை விட. ரெண்டாவது அவங்களுடைய பொசிஷனர், அவங்களுடைய பொசிஷனை ஆண்களுக்கு கீழே இருக்கும்படி பலவீனமாக தான் சிருஷ்டித்தார். அதை நம்ம ரெண்டு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆதி ஆமத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெண்ணை ஆணையும் சிருஷ்டிக்கும் போது பெண்ணை வந்து ஆணனுடைய எலும்புலேருந்து சிருஷ்டித்தார்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி சிருஷ்டித்தாரு யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்ட்னராக சிருஷ்டிக்கும் விதத்தில் சிருஷ்டித்தார் இல்லைங்களா. இப்போ பாருங்க, ஆதாம் வந்து ஏவாள் இன்னும் வரலை, அவர் போய் எல்லா மிருகங்களையும் பார்க்குறார். தன்னை விட பலமாக இருக்கிற மிருகத்தை, யானையை பார்க்குறாரு, ஹிப்போபோட்டமஸை பார்க்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம்தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. சந்தோஷம் இருந்திருக்கும். அது தும்பியை பிடிச்சி சிரிச்சிருக்கலாம், குரங்கை பார்த்து சிரிச்சிருக்கலாம், என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். ஆனால் பெண்ணை பண்ணும்போது, அந்த பெண்ணை பண்ணி தன்னுடைய எலும்பில் முது எலும்பில் அந்த பெண்ணை கொண்டு வரும்போது அவளை அவர் பார்க்கும்போது அவளுக்கு இருந்த பதிலே வித்தியாசம். மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து அவர் சிரித்து சந்தோஷப்பட்டு கடவுளை ஸ்தோத்தரிச்சிருக்கலாம். ஆனால் பெண்ணை பார்க்கும்போது தான் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஒரு பாட்டு வருது. மனுஷன் டான்ஸ் கூட ஆடியிருப்பார். ஒரு ஏவாளை சுற்றி ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு. அந்த பெண்ணை அவளுடைய அந்த டெலிகேட் பாடி, அவளுடைய அந்த கூச்ச சுபாவம், அவளுடைய அழகு, அவளுடைய பலவீனம், அதெல்லாம் பார்க்கும்போது எந்த மிருகத்தை பார்க்கும்போதும் வராத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அவ தோளில் கையை போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக, என் சரிய என் எலும்புல எலும்பு நீ, என்னுடைய சரீரத்தில் சரீரம் நீ, நான் உன்னை காவலனாக இருந்து எவ்வளோ பலவீனமாக, எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக இருக்கிற, எனக்கு என்ன மாதிரி நீ இல்லையே அப்படின்னு அதை பார்க்கும்போது அவர் பெரிய அட்ராக்ஷன் ஆகி, உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் பராமரிப்பேன், உனக்கு தேவையான தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன்ற ஒரு ஆசை ஆர்வம் அந்த பெண்ணு மேலே வந்திருக்கும் இல்லைங்களா. ஏன்னா அப்படித்தான் கடவுளுடைய டிசைன்ல அப்படி பண்ணியிருக்காரே தவிர அது எந்த பாவ காரியத்தினாலையும் வரல. அந்த பெண்ணை வந்து ஏன் ஆதாம பார்க்கும்போது அவனுடைய மசில்ஸ், அவனுடைய பாடி, அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்க்கும்போது அவ பயந்திருக்க மாட்டா, பயந்திருப்பாளா? இல்லை, பயந்திருக்க மாட்டா. ஏன்? அவளுடைய உடம்புல இருந்து தானே வந்தா இவ, அவளுடைய முதுகு எலும்புல இருந்து தானே வந்தா, நான் உன்னிலிருந்து வந்த உன்னுடைய பாகம் நானு விரும்பி அவனுடைய நெஞ்சில் படுத்துக்கிட்டு சந்தோஷமா சேஃபா ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்? நீயும் நானும் கடவுளால் சிருஷ்டிக்க பண்ணப்பட்டவங்க, கடவுளுடைய டிசைன்ல அழகா சிருஷ்டிக்க பண்ணப்பட்டவங்க. அவளுடைய டிசைனே அப்படித்தான். ஆணு கொஞ்சம் பலம், பெண்ணு ரெண்டு பேரும் பலவீனம்தான். ஆணு கொஞ்சம் பலம், ஆணை விட பெண்ணுக்கு சரீர விதத்தில் பலவீனத்தை கொடுத்துருக்கிறார். அது வந்து பெண்ணுக்கு ஒரு அவமானமா இல்ல, மகிமையா இருக்குன்னு பாத்துக்கணும் பாருங்களேன். ஒரு அவமானமா பேசப்படலாம். ஒரு ஒரு உதாரணம், ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பூ வந்து ரோஜா பூ வந்து அந்த காம்பை விட, காம்பு அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸ்டெம்மு, முள்ளு ஸ்டெம்மு, அது ஸ்டெம் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். ரோஜா பூ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. அது ரோஜா பூக்கு ரொம்ப அவமானமா? இல்ல. பலவீனம்ன்றது ஒரு கேவலமான வார்த்தை இல்லை, அது அழகான வார்த்தை. கடவுளுடைய டிசைன்ல அவ்வளோ அழகா அந்த பூவை சிருஷ்டித்திருக்க, அதை தாங்கிறதுக்கு அந்த அசிங்கமான காம்பை சிருஷ்டித்திருக்கிற, பலமுள்ள காம்பை சிருஷ்டித்திருக்க, அதனால அந்த ரோசா பூ அவமானப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி தான் பலவீனம் போது உன்னுடைய மகிமை அது. அந்த வைஃப் ஹஸ்பண்டுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டா அழகா நீ இருக்கும்படிக்கே அப்படி சிருஷ்டித்தார். அதனால தான் சரீர விதத்தில் அவளை பலவீனமா ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்தது பதவி விதத்துல, ஏன் பொசிஷனெல்லாம் வந்து அவளை தலைமையா வைக்காம புருஷனுக்கு, புருஷனை ஹெட்டாக வச்சு புருஷனுக்கு அடியில் வச்சிருக்கார். அந்த புருஷன் சரியான தலைவனாக இல்லாத போது அதனால அது மனைவி பாதிக்கப்படுற ஒரு பலவீனம் தான் அவளுக்கு இருக்கு இல்லைங்களா. அதனால அது அவமானமாக நம்ம நினைக்கவே கூடாது, அது பெண்ணினுடைய மகிமையாக பார்க்கணும். ஆகவே புருஷர்களாக நம்ம எப்படி நடந்துக்கணும், ஆண்டவர் அவருடைய ஞானத்துல பெண்ணை சிருஷ்டிக்கும் போது அவளை என்னை விட பலவீனமா சிருஷ்டித்திருக்கார் என்ற ஒரு அறிவோடு நம்ம நடந்துக்க பார்க்கணும் பாருங்களேன். என்னை விட பல சரீர விதத்துல பதவி விதத்துல பலவீனமா சிருஷ்டித்திருக்கிறார். அந்த பரிபூர்ணமான ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் வந்து தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய மனைவியினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் பயன்படுத்தியிருப்பான் இல்லைங்களா. தன்னுடைய மனைவியர் தேவை என்ன என்ன அறிஞ்சு புரிஞ்சு அதை பயன்படுத்தியிருப்பான் தவிர அந்த மனைவியை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ எதையாச்சும் ஆளுவதற்கோ அவன் ஒருபோதும் செஞ்சிருக்க மாட்டான். அதுதான் பார்க்கிறோம். அந்த மனைவியும் அதை நல்லா ஏற்றுக்கொண்டு ஒரு அன்பா நடந்திருக்கிறத பார்க்கலாம். ஆனா பாவம் என்ன செய்து, பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சு, பாவம் மனுஷனுக்குள்ள வந்த பிறகு அவன் அவனுடைய பலத்தையும் அவனுடைய பதவியும் துஷ்பிரயோகம் படுத்த ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா. மனைவிய ஒரு மிருகம் மாதிரி நடத்த பார்க்கிறான். கேர் இல்லாம கவனிப்பு இல்லாம அது அக்கறை இல்லாம எனக்கு தான் பலம் இருக்குன்ற அந்த பலத்துல ஆங்காரத்துல மனுஷன் மனைவியை கவனிக்கிறதே இல்லை, அவன் தேவைகளை சந்திக்கிறதே இல்லை, எதிர்த்து எதிர்த்து அதை பண்ண பாக்குறான். அதுக்கு ரெஸ்பான்ஸா இவ்வளவு பாவி ஆயிட்டா இல்ல இவன் என்ன பாக்குறா, அவ பலவீனமா இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறான். எனக்கு அந்த ஆள் இல்லைன்னா என்ன, நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், அது இல்ல நானும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிருச்சு பாருங்களா. ரெண்டும் கெட்டாமா ஆயிருச்சு. பாவம் தான் செஞ்சது அப்படி, மனுஷனுடைய பயங்கரமான நிலையில அப்படி பண்ணிருச்சு. ஆனா ரட்சிப்பின் கிருபை மீட்பின் கிருபை அந்த பாவியான மனுஷனை அவனை மறுரூபம் படுத்தி சரிப்படுத்தி திருப்பி என்ன கொண்டு வருது, அவனை மறுபடியும் அந்த நிலைமைக்கு எந்த நிலைமைக்கு இன்னுமே உன்னுடைய ஆண்டவர்களுக்கு பலம் கொடுத்திருக்கிறார், உனக்கு பதவியை கொடுத்திருக்கிறார், நீ அதை எதுக்கு பயன்படுத்தணும், அந்த மனைவியுடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவளை சேவை செய்யறதுக்காக நீ பயன்படுத்தணும். அதைத்தான் இங்க சொல்றார் பேதுரு. பாத்தீங்கன்னா புருஷர்களே, உங்க மனைவிகளோடு நீங்கள் குடியிருந்து விவேகத்தோடு புரிஞ்சு அறிஞ்சு அவர்களை நல்லா அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களை சந்தோஷமா நேசிச்சு அவர்களோடு குடியிருக்கணும். உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் பதவியும் அவங்களை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ இல்லை, அவருடைய தேவைகளை சந்திச்சு சேவை செய்யறதுக்கு. உங்களுக்கு பலம் இருக்கு, பலம் எதுக்கு இருக்குது, அந்த மனைவி தூக்கக்கூடாத பாரத்தை நீங்க தூக்கணும் இல்லைங்களா. அரிசி மூட்டை தூக்குறதுனா நீ தூக்கிட்டு வானா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு இல்லை, அந்த அரிசி மூட்டையை போய் ஓடி போய் தூக்கணும். இல்லை அந்த தவளையை தூக்கிட்டு வர குடத்தைனா நான் போய் அதில் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை பெரிய கிராசரியை தூக்கிட்டு வர பிள்ளைய காலையில் எந்திரிச்சு எவ்வளோ வேலைகள் இருக்கு, நான் போய் என் பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவளுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுன்னு நான் பார்ப்பேன். விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கன்னா அதாங்க. பல விதத்தில் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ வேலைகள் இருக்கணும், ரெடி பண்ணணும், அது பண்ணணும். நான் ஆம்பளை ஆம்பளை என்ன வேலை செய்யறது, நான் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பேன், இல்லை சிங்காசனத்தில் உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு அதிகாரம் நான் தானே பொசிஷன் இருக்குன்றதுக்கு ஆம்பளை இல்லைங்க. பாவத்தில் தான் ஆம்பளை அப்படி ஆயிட்டான். அந்த உண்மையான ஆதாம் ஆம்பளை அந்த மனைவியுடைய தேவைகளை எல்லாத்தையும் சகலத்தையும் அறிந்து அந்த மனைவியுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து பார்த்து நான் எப்படி என் பலத்தையும் என்னுடைய பதவியும் சேவை அவளுடைய தேவைகளை நிறைவேற்றத்துக்கு சேவை செய்யறதுக்கு அவன் யூஸ் பண்ணியிருப்பான் பாருங்களேன். அப்படிதான் இருந்திருக்கும். அதே மாதிரி அவ நடந்து போகும்போது ஒரு பாதுகாப்பா தனக்கு இருந்து பாருங்களேன். நான் நடந்தேன்னா எனக்கு இருக்கிற ஹைட்டுக்கு என் ஒய்ஃப் வர்றதுக்குள்ள நான் 2 கிலோமீட்டர் நடந்து போயிருவேன், இல்ல ஆனா அவளோடு நான் நடப்பேன், என்ன ஸ்லோவா நான் பண்ணிட்டு அவளோடு நான் நடப்பேன், அவளோடு இசைந்து வாழுவேன் பாருங்களேன். எனக்கு பேசுறது ரொம்ப பேசுறதே எனக்கு பிடிக்காது, யார் பேசுறதோ கேட்க மாட்டேன், ஆனா என் ஒய்ஃப் பேசணும்னு விரும்பினா உட்காந்து அவ என்ன பேசுறாலோ அவ மனசு தீர வாய்வழிக்கிற வரைக்கும் பேசினாலும் விவேகத்தோடு நான் பேசுமா, பதவியை நான் அதுக்கு யூஸ் பண்றேன், உன்னுடைய தேவைகள் பேசணும்னு அதுக்கு நான் கேட்பேன் பாருங்களேன். அவளுக்கு ஒரு மனசை கொடுத்து என் மனசை கொடுத்து அவளுடைய பாரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள்லாம் பகிர்ந்து கொள்ளும்படி என் நெஞ்சில் படுத்து அவள் கஷ்டங்கள்லாம் பகிர்ந்து கொள்ற அளவுக்கு என் நெஞ்சு அவளுக்கு கொடுப்பேன். அப்படித்தாங்க வேதத்தில் இருக்கிற புருஷன், விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் புருஷர்களே பாருங்களேன். மாம்பிளைங்களுடைய பலம் பதவி மனைவிகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறது. இது வந்து பழைய காலத்திலேயே வேதம் அறியாத மனுஷர்களுக்கே இந்த அறிவு இருந்துச்சு பாருங்களேன். அதான் அந்த காமன் கிரேஸ்ன்னுவாங்க. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுகளை பூ மாதிரி வச்சிருப்பாங்க. இந்துஸே சொல்றேன், அப்பா எங்க தாத்தாக்கு தாத்தா அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்பா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு அழுதான் ஆகாதப்பா, பொம்பளை பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்காங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு அழுகக்கூடாது. அந்த காலத்துல நான் பார்த்துருக்கிறேன், ஒய்ஃப் வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு டோரை திறந்துடுவார், பார்த்துருக்கீங்களா நீங்க, வை ஹஸ்பண்ட் திறந்து விடுவார் உட்காருமா அப்படின்னு. இந்த இங்கிலாந்தில் இந்த ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏறுறதுக்கு கையை கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? என் பலம் வந்து உன் அதாட்சியா நீ பண்ணிக்கன்னு கேரளாம இருக்கிறதுக்குல, என் பலம் உன்னுடைய சேவைக்கு நான் யூஸ் பண்றேன், என்னுடைய பதவியை நான் உன்னுடைய சேவைக்கு யூஸ் பண்றேன். பொதுவாக அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கே அந்த காலத்தில் இருந்துச்சு. எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்களேன் பாவத்தில் நம்ம. அது ஆள்றது, இதை ஆள்றது, அந்த பொம்பளைங்களை அங்கே இங்கே பார்த்துக்கிறது, ஒய்ஃபை வேலைக்காரியாக நடத்துறது, அது இல்லைங்க கிறிஸ்தவம். புருஷர்களே உங்கள் மனைவிகளை குடியிருந்து அவர்களோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பாருங்களேன், ஒரு அந்த புருஷன் ஒரு அப்பா மாதிரி, அம்மான்றோம் இல்லையா பொண்ணுக்கு, ஒரு அப்பா மாதிரி என் பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி, பூ மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற புருஷன் தான் கிறிஸ்தவ புருஷன். அது வேலைக்காரி மாதிரி நடத்துறவர், அதெல்லாம் இந்துசம் மற்ற மதங்களையும் பாவத்தினால வந்து பூ மாதிரி நான் அவளை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன், பூ மாதிரி பார்த்துக்குவேன். அதுதான் கிறிஸ்தவ புருஷர்களா பார்க்கிறோம். சரி, இப்படி இப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், உலகம் பார்க்குது கடவுளுடைய கிருபை வந்து அந்த மனுஷனை மாத்தி, அவன் பலம் தான், உலகம் புத்தி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் பொண்டாட்டிக்கு பயந்தவையா, அவன் பொண்டாட்டிக்கு பயந்தவையா, என் முன்னாடி அப்படின்னு பேசுவாங்க, அவங்களாம் அசிங்கமாக அதெல்லாம் பேசுவாங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு கேர் இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய பலத்தை அவளை அதிகாரம் பண்ணுறதுக்கோ அதுக்கோ இல்லாமல் சரியான கைடன்ஸை புத்திமதி அவளுக்கு சொல்லி, அவளை சரீர என் சரீர பலத்தை அவளுக்கு அவளுடைய சேவைக்கு பயன்படுத்தி அப்படி நடக்கும்போது பாருங்களேன், அப்படி புருஷன் நடக்கிறாரு. மனைவி எப்படி நடக்குது? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வெளி அலங்காரம் இல்லாமல் உள்ளான அலங்காரத்தில் அப்படி ஒரு குடும்பம் கடவுள் டிசைன் பண்ண குடும்பத்தில் வரும்போது யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு குடும்பம் வரும்போது ஏதேனும் ருசி பார்க்கலாம் அந்த குடும்பம். ஏதேனும் எப்படி இருந்தால் அங்கே ஆதாரம், அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு குடும்பமாக அந்த மனைவியும், நான் பலவீனம்தான், என்னுடைய பலவீனத்தை நான் மறைக்க வேண்டியதில்லை, என் புருஷனுக்காக என் புருஷனுக்குள்ளதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அதனால கோவப்பட வேண்டியதில்லை, இரிட்டேட் ஆக வேண்டியதில்லை, ஹஸ்பண்ட் இல்லாம நான் இல்லை, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சார்ந்து எப்பப்பார் புருஷன் மேல இருக்கிறதோ, அந்த புருஷனும் எப்பப்பார் அந்த மனைவிய அவனுடைய பலத்தை பயன்படுத்தி அவளை விவேகத்தோடு நடக்கிறத பார்க்கும்போது தான் ஏதே நான் பார்க்க முடியும். ஆகவே இதுதான் அங்க சொல்லப்படுறது. முதலாவது கட்டளை என்ன? புருஷர்களே உங்க மனைவிகளோடு குடியிருங்கள். டுவெல் எப்படி குடியிருக்கணும்? விவேகத்தோடு, விவேகத்தோடு. பாருங்களே இவ்வளோ சயின்ஸ் இருக்கு, நிறையா படிக்கணும், நிறையா படித்து விவேகத்தோடு அவங்களோடு குடியிருக்கணும், குடியிருக்கணும். ஒரு ஒரு சில பயன்பாடுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு கிறிஸ்தவ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் அவர் ஒய்ஃபை சரியாகவே கவனிக்கல, அக்கறையே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டு அவர் மனசு மாறி அவர் என்ன பண்ணாரா, இன்னமே நான் என் ஒய்ஃபை ரொம்ப நல்லா கவனிச்சுக்க போறேன், நேசிக்க போறேன். நான் எவ்வளோ மோசமாக இருக்கும்போது இயேசு என்னை நேசித்தார், என் ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் சரி இயேசுடைய அன்பை அவளை காட்ட போறேன்னு ரொம்ப நேசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபு போறதெல்லாம் கவனிப்பாராம், விவேகத்தை கத்துக்கலான்னு பாக்குறாராம், எங்கெங்கெல்லாம் போகுது என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாக்குறாராம். அந்த ஒய்ஃபுக்கு உடனே ஏதாவது தேவைன்னா உடனே ஓடி போய் செய்யறா, உடனே ஏதாவது ஹெல்ப் பண்றாரா, உடனே என்னென்னவோ அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிச்சுன்னா பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாசம் அந்த ஒய்ஃப் பார்த்துட்டு அதுக்கு உடனே பயம் வந்துருச்சான், பயம் வந்துட்டு கூப்பிட்டு நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ஏதோ மறைக்கிறீங்க சொல்லுங்க. போன மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்கல்ல, இது எனக்கு ஏதாவது ஆகப்போதா, நான் சீக்கிரம் சாக போகிறேன்னா சொல்லுங்க அப்படின்னுச்சான். அதை கேட்டு அந்த மனுஷனுக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சான், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன்றதுனால தான் இப்படி நடக்கிறீங்களா அப்படின்னு கண்ணில் தண்ணி வந்துட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு சொன்னாராம், இல்லைம்மா நீ சாக போகிறதில்ல, நான் தான் ஒரு மாதமாக எனக்கு உயிர் வந்துச்சு, வாழ ஆரம்பிச்சிருக்கேன், வாழ்க்கைனா என்னன்னு ஒரு மாசத்துலன்னு தான் எனக்கு தெரிஞ்சு, புருஷ மனைவியோடு வாழ்றதுன்னா என்ன இப்போ தான் எனக்கு புரியுது, இப்போ தான் உயிர் வந்திருக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை நம்ம ஒய்ஃப் கூடிய சீக்கிரம் செத்துட போகிறாங்கன்றத செத்துட்டா எப்படி இருக்கோ, எப்படி அவங்கள பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு நாளும் அவங்கள பார்த்துக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அவனு சொல்கிறேன், எங்கள் அப்பா அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன், நமக்கு ரெண்டாவது அம்மா மாதிரி ஒய்ஃப் இல்லைங்களா, நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டை கவனிச்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், நமக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்த்து நம்ம பனியனும் நிக்கரும் எல்லாத்தையும் துவச்சி போட்டு குடும்பத்தில் கடைசி வரைக்கும் நம்மளை சந்தோஷமாக வச்சு நம்ம குடும்பத்தை காத்து வராங்கன்னா அந்த மனைவி ஒரு நாள் பாடையிலையோ காஃபிலையோ படுக்கும்போது அவங்கள நேசிக்காமல் போயிட்டோன்ற மனசாட்சி நம்மளை ஒழுங்காக விடாது, சித்திரவதை பண்ணி சாவடிச்சிடும் நம்ம. எங்க அப்பா அழுதுருக்கிற பார்த்திருக்க எத்தனையோ மனுஷங்களை வைஃப்ஸ நல்லா கவனிக்காத மனுஷங்களை வைஃப் செத்த பிறகு படுற பாடுகளை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நீங்க ஐராதிங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது தானே நேசம் காட்டணும். நமக்கு ரெண்டாவது அம்மா இல்லை, அம்மா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம். அம்மா அவங்க தான், அம்மா ரெண்டாவது அம்மா மாதிரி அவங்கள நேசிச்சு அன்பு அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் கொட்டணும். பூ மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். பாருங்களேன், அவங்க செத்த பிறகு தானே அழுவணும் இல்லையே, உயிரோடு இருக்கும்போது கவனிச்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். ஆகவே புருஷர்களே, உங்க சொந்த மனைவிகளோடு குடியிருந்து அவங்க ஒரு உலகத்துல நம்ம ஒரு உலகத்துல இருக்காம குடியிருக்கணும். பிராக்டிக்கலா பல விதத்துல அவங்களை செய்ய பார்க்கணும். எப்படி அவங்க கூட இல்லை நேரம் இல்லைங்க, ஒர்க் இருக்குதுங்க அப்படின்னா அவங்க செய்யற வேலைகளோடு நம்ம சேர்ந்து செய்ய பார்க்கலாம். எனக்கு ஷாப்பிங்னா அலர்ஜியே வந்துடும், ஜுரமே வந்துடும் எனக்கு ஷாப்பிங்னா. ஆனால் என்ன செய்யலாம், நான் எனக்கு ஷாப்பிங் பிடிக்காது, ஆனால் என் ஒய்ஃப் கூட போகலாம், நான் வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம், புக்கை படிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் கூட போயிட்டு வருவேன். புரியுதுங்களா? ஏன்னா பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் தான், நான் ஈஸின்னே சொல்லலை. ஏன்னா ஏன் அப்படி நடக்க சொல்கிறாரு, ஒரு ஆண் இன்னொரு ஆண் கூட ஒரு ரூமில் அவங்க ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறதுனா விவேகமே தேவையில்லை, எப்படியோ இருந்துடலாம். ஒய்ஃப் பெண்ணும் ஆணும் வித்தியாசமாக தயார் பண்ணப்பட்டவங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய மைண்டு, ஒய்ஃபுடைய மைண்டே வேலை செய்யறது வித்தியாசம் தெரியுங்களா. அவங்களுக்கு இருக்கிற பல டேலண்ட்ஸு, பல அறிவு, அதெல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணோன்னா சிறந்த மனைவி அவங்களால வந்துட முடியும். அவங்களுக்கு வித்தியாசமான காரியங்கள், அவங்களை என்கரேஜ் பண்ண பார்க்கணும். ஹஸ்பண்ட்ஸாக இருக்கிறவங்கள அவங்கள அடக்காம அதை பண்ண பார்க்கணும். பாருங்களேன், ஒரு டெலிகேட்டாக இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு என்னுடைய உதாரணமாக எடுத்தோன்னா, ஒரு ஒரு விஷயத்துலையும் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். என் வீடை பெயிண்ட் பண்ணணும், வீடை பெயிண்ட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச பெயிண்ட் என்ன, எனக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு க்ரீன் அடிங்க, அங்கே ஒரு ப்ளூ அடிங்க, அடிச்சு முடிங்க பெயிண்ட்டை, நான் விட்டுருவேன் இல்லைங்களா. இல்லை அப்படி தான் எனக்கு தெரியும், ப்ளூ அடி இது இருக்குதா, எவ்வளோ கம்மிங்க, கம்மியாக அடிச்சு முடிங்க பெயிண்ட்டை, அவ்வளோத்தான் நான் விட்டுருவேன். ஆனால் இவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னா அதை அடிச்சு பாருங்கள், இல்லை இந்த ஷேடு அடிச்சு பாருங்கள், இதை அடிச்சு பாருங்கள், எனக்காக கோவம் வந்துடும், பொறுமை போயிடும், அந்த வேலைக்காரக்கே தலை கட்டுறோம், மேடம் என்ன வேணும், மேடம் எந்த கலர் வேணும், அடிச்சு பாருங்கள், இதை அடிச்சு பாருங்கள், இந்த பெயிண்ட் வாணா, அது வாணா, இது வாணா, இப்படி அடிங்க, அப்படி அடிங்க, அடி அடிச்சு கடைசியில் அடிச்சு பார்த்தோன்னா கனவுல கூட என்னால் நினச்சி பறக்க முடியாது, அவ்வளோ நல்லா வீடை பெயிண்ட் பண்ண முடியுமா, டெக்கரேட் பண்ண முடியுமா. ஏன் அதை பூக்க விட்டு அதை பார்க்குறோம், பொறுமையோடு பார்த்து பார்த்தோன்னா கரெக்டாக வருது, எவ்வளோ அழகாக வருது, சிறந்த விதத்தில் வருது. அதே மாதிரி தான் ஒரு துணி எடுக்க போகிறேன், இப்போ பாத்ரேக்கு நான் துணி எடுக்க போனேன், முடிச்சிடலாம். துணி எடுக்க போகும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல பிராண்டட் கடையாக போய் பார்த்துட்டு ஒரு ஹேரோ ஷர்ட்டோ எக்ஸ்கேலிபர் ரொம்ப ஷேடட் ஷர்ட், ரொம்ப அந்த மாதிரி தான் ரொம்ப கலராக பிடிக்காதுன்னு ஷேடடாக ஒரு ஷர்ட்டு பேண்ட் எடுத்துட்டு எவ்வளோ போனால் அவன் 3000 ரூபான்றான். 5 நிமிஷத்தில் முடிஞ்சு, போனோமா எடுத்தோமா முடிச்சோமா முடிஞ்சு, எதே கிருதா ஏதோ ஒன்று வாங்கிட்டு நான் வந்துடுவேன். இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்னை கூட்டு போய் 5-6 கடையை சுற்ற வச்சு அந்த துணியை இந்த துணியை அதெல்லாம் பார்த்து எவ்வளோ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்து எடுத்து ஒரு துணியை எடுத்து கொடுத்தா. அந்த 3000 ரூபாயில் நான் ஒரு செட்டு தான் எடுத்தேன், இங்கே 3 செட்டு எடுத்து அதை எடுத்து போட்டு போனால் எங்கள் ஆஃபீஸ்லாம் சொல்கிறாங்க, எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எது வாங்கினேன், ரொம்ப அந்த காந்தி தாத்தா இது பண்ணல ஹேண்ட்லூமில் பண்ண ஒரு ஷர்ட்டு, அதை பார்த்துட்டு இவ்வளோ எப்படி நாங்கள் தேடணுமே, இதெல்லாம் கிடைக்குமா இப்போன்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க வித்தியாசம், நம்மளுக்கு கோபம் தான் வருது சில நேரங்களில், ஆனால் அவங்கள வளர விட்டு பூக்க விட்டு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையே பூக்க செய்வாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விவேகத்தோடு அவங்களோட வாழ கற்றுக்கணும். அதுதான் பேதுரு சொல்கிறார், தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். பாருங்களேன், இப்படி வாழலைன்னா, இப்படி வாழலைன்னா ஏதோ வாழ்ந்துட்டு போகணும் இல்லை சொல்லலை, என்ன சொல்கிறாரு, இப்படி வாழலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, நீ எத்தனை ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்க போகிறதில்லன்றார், வசனத்தில் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், இப்படி வாழ்தான் அவன் கல்யாணம் சிறப்பாக இருக்கும், அதை தான் நான் சொன்னேன், பூக்கும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொன்னேன். பேதுரு என்ன சொல்கிறாரு, என்னத்தான் பேசிக்கலாம், என்னத்தான் பக்தியா நீ ஜபம் பண்ணலாம், வேதத்தை படிக்கிறேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கலாம், இப்படி நீ வாழாத ஒரு மனுஷனா இருந்தா உனக்கும் ஆண்டவருக்கும் ஜபம் இல்லைன்னா என்னங்க அர்த்தம், உனக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், உன் ஒய்ஃப் கூட இப்படி வாழலாத மனுஷனா இருந்தீங்கன்னா. அதைத்தான் அவர் சொல்றாரு, அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், இப்படிப்பட்ட புருஷர்களாக வாழ்ந்து நம்ம வீடுகள்லாம் ஏதேன் தோட்டம் மாதிரி ஆண்டவருடைய கிருபையினாலும் மாறட்டும். ஜபம் செய்யும்.